அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அறிந்து தயங்கி தத்துவாவை கடைபிடிக்குமாறு உங்களுக்கு எல்லாம் ஒப்பாளம் இருக்கும் வசீகத்தும் வசீக புஷ்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும், நான் சென்ற ஜும்மாவில் ஒரு முக்கியமான விடயத்தை ஞாபகப்படுத்தினேன். அதுதான் எங்களுடைய சமூகம் இந்த நாட்டில் 1200 வருடங்களாக மிக நிதானத்துடனும் சூழ்நோக்குடனும் மிக கவனமாகவும் மார்க்க விஷயங்களில் குறிப்பாக என்னென்ன உரிமைகளை எப்படி பெற்றுக்கொள்ள முடியுமோ அதற்கு என்ன யுக்திகளை கையாளலாம் என்ற விஷயத்தை மிக நிதானமாக கடைபிடித்திருக்கிறார். எப்ப அந்த நிதானத்தை இழக்கிறோமோ அப்ப எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து என்ன, அது எந்த அளவுக்கு விளைவுகளை பிரச்சனைகளை பொருளாதார ரீதியில், அரசியல் ரீதியில், கல்வி ரீதியில், மார்க்க ரீதியில் அதை உண்டாக்குறது என்பதை நான் ஓரளவு தெளிவுபடுத்தினேன். அதற்கு நான் உதாரணமாக சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து சில சம்பவங்களை நான் முன்வைத்தேன். உதாரணமாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மிக கண்ணியமான சஹாபியான அபூதர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த மார்க்க ஃபத்வா உடைய விஷயத்தில் நீங்க தயவு செய்து கொஞ்சம் ஒதுங்கி நின்றா நல்லா இருக்கும் என்று வேண்டிக் கொள்ள அவர்களே சுயமாக அந்த கருத்தை மதித்து அமீருக்கு வழிபட்டு அவர்கள் ஒதுங்கி ரமதான இடத்துக்கு போய் அங்கே ஒப்பாக்காங்க. அந்த சம்பவத்தை நான் குறிப்பிட்டேன். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபியை பார்த்து கடினமாக ஏசினார்கள். அதுக்கு நபியவர்கள் அவர்களை கண்டித்து வழிகாட்டின விதத்தையும் நான் முன்வைத்தேன். அப்துல்லா அம்ருத்த ஹாஸ் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் ஓதல் விஷயத்தில், அதுக்கு நபியவர்கள் எப்படி அவர்களை வழிகாட்டினார்கள் என்ற இந்த விஷயங்களை நான் மிக தெளிவாக சென்ற பத்மாவை முன்வைத்தேன். அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், நாம் எப்பொழுதும் ஒரு நிதானத்தை கடைபிடிக்கணும், நடுநிலையாக இருக்கணும், கடுமையும் தீவிரமும் அது பல பிரச்சனைகளை உண்டாகும். அதற்கு உரிய முறையில் மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்கு சிறார்களுக்கு எப்படி மக்தப் இருக்கிறதோ, பெரியவர்களும் மஸ்ஜிதுகள்ல உலமாக்களிடத்துல இந்த விஷயங்களை படிக்கணும் என்பதை நான் ஒரு தெளிவாக உங்களுக்கு முன்வைத்திருக்கிறேன். கண்ணியமானவர்கள், எங்களுக்கு நாட்டில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள்ல இமாம்கள் வெறுமனே தொழக்கூடியவர்கள், தொழுவிக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, சிறார்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லோரும் மஸ்ஜிதுக்கு போகும் பொழுது மார்க்கத்தை படித்துக் கொள்வதற்கு என்னென்ன முறைகளை கையாள வேண்டுமோ, என்ன மார்க்கம் அவர்களுக்கு தேவை இருக்கிறதோ அந்த நிலைமையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய என்னுடைய பேச்சுடைய இறுதியாக அமைந்தது. அதே விஷயத்தை நான் திரும்ப இன்று உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதற்கு நான் இன்றைய தினத்தில் சில சம்பவங்களை, நபியவர்களுடைய காலத்தில் நடந்த சில நிகழ்வுகளை முன்வைக்க விரும்புகிறேன். கனிமாவர்களே, அகீதா கொள்கை ரீதியாக இருக்கலாம், இபாதத் மணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், மாமலா குடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், மாஷர் எங்களுடைய அன்றாட குடும்ப வாழ்க்கைகளாக இருக்கலாம், அன்றாட நடவுட பாவனைகளாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய அஹ்லாக்குடைய செயலாக இருக்கலாம், இவைகள் எல்லாத்திலையும் ஒரு நிதானம் நடுநிலைமை மிக மிருதுவாக கையாளக்கூடிய அந்த அணுகுமுறை இது கட்டாயமாக இருக்கும். கடின போக்கு, சிவிர போக்கு எதிலையுமே, அது வழக்கத்தில் இருந்தாலும் சரி, அது வழக்கத்தில் இருந்தாலும் சரி, அதை கொடுக்க வாங்கல் இருந்தாலும் சரி, எதையுமே கடின போக்க மனிதன் விட்டுவிட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதுக்கு துவா செய்ய வேண்டும். யாரெல்லாம் என்னை எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் இடத்துல போகும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு கூலானஹு கௌலன் லையினா, நீங்க மிருதுவான வார்த்தைகளால ரெண்டு பேரும் போய் அவருக்கு அலைஹிஸ் கொடுக்க வேண்டும், மார்க்கத்தை விளங்க வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்தானோ, அதே ஒரு ஃபிரௌனை விட நான் தான் ரப்புண்டு வாதித்தவனுக்கே அல்லாஹ் கற்றுக் கொடுத்த முறை இதுவாக இருக்கும் உண்டா? அதை விட உலகத்தில் வேற யார் கடினமானவர்கள் இருக்க முடியும்? அல்லாஹு தஆலா அப்படி கடினமான போக்க கடைபிடிக்க யாருக்குமே சொல்லிக் கொடுப்பது கிடையாது. நிறையவர்களும் அதே விஷயத்தை தான் கடைபிடித்திருக்கிறார்கள். அதற்கு நான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில உதாரணங்களை இங்கு முன்வைக்க விரும்புகிறேன். சஹாபாக்களுக்கு முன்வாங்க அவர்களுடைய சீரத் வாழ்க்கை, நபியவர்களோட அவருடைய வாழ்க்கை முறை, இதை எங்களுக்கு படிப்புங்க. ஒவ்வொரு வீடும் ஹயாத்து சஹாபாவ தன்னுடைய வீட்டுக்கு ஒரு அலங்காரமாக மட்டும் இல்லாம வீட்டில் குழந்தைகளுக்கு படிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படிப்பதற்கு அது ஒரு பெரிய சொத்தாக அமைந்திருக்கிறது. தமிழில், ஆங்கிலத்தில், உருது மொழியில் அது அலஹம்துலில்லாஹ் இன்று பல பாஷைகளில் அது மொழிபெயர்க்கப்பட்டது. படிக்க வேண்டும். ஹயாத்து சஹாபாவை படிப்பதை கொண்டு நபியவர்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் வாழ்ந்த ஒரு 19 தலைப்புகள், வாழ்க்கைக்கு தேவையான தலைப்புகளை அது விளங்கிக் கொள்வதற்கு காரணமாக வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ்வுடன் இருந்த நேசம் என்ன, அவர்கள் வயது வந்தும் மஸ்ஜிதில் எப்படி நேரம் கொடுத்தார்கள், அவர்கள் உலக விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், இவைகள் எல்லாம் நமக்கு படிப்பினைக்கு அது ஒரு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. மிக தெளிவாக, அழகாக அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டுடைய ஒரு சொத்தாக இருக்கிறது. அதை நாம் ஒவ்வொருவரும் பணம் திரட்டின்றாலும், ஒவ்வொரு பிறவியாக இருந்தாலும் வாங்கி நாங்கள் அதை சேகரித்து எங்கள் குடும்பத்துக்கு, குழந்தைகளுக்கு அதை படிப்பிக்க, சகாபாக்களுடைய வரலாறு படிக்க அந்த நிலைமைக்கு நாம் கொண்டு வர வேண்டும். சகாபாக்களை எல்லாம் சொன்ன குரான் மிக பாராட்டியிருக்கிறார். நபி அவர்களோடு சேர்ந்துதான் அவர்கள் பயணித்தார்கள். குரானை எழுதினார்கள், ஹதீஸை எழுதினார்கள், வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள், மரணம் செய்தார்கள். அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில சில தவறுகள் அல்லாஹ் மன்னிச்சுட்டான், அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்திட்டான், சொர்க்கவாதிகள் நன்மாராயம் கொடுத்துட்டான். அவர்களுடைய குறைகளை நாம பேசுறது இல்ல, அதுல இருந்து படிப்பினை இருக்கிறது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு படிப்பினை இருக்கிறது. அவர்கள் அல்லாஹுக்காரா அவர்களுடைய எல்லா விஷயத்தில உணையில ஓடினவர்களை கூட அல்லாஹாரா மன்னிச்சுட்டே என்று சொல்லிவிட்டான்.
www.acmyc.com.
அதனால நான் சொல்லக்கூடிய உதாரணங்களை மிக படிப்பனையாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கக்கூடிய இடத்துல யஹூதிகளின் ஒரு குழு வந்து நபி அவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள். உனக்கு கேடும் நாசமும் அழிவும், உனக்கு மரணமும் உண்டாகட்டும் என்று சொன்னார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு எப்படி சகிக்கும் இந்த வார்த்தை? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிக ஆத்திரப்படுகிறார்கள். நபியவர்களை பார்த்து இந்த மக்கள் இப்படி ஒரு வார்த்தையை பாவிக்கிறார்களே என்ற இந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மிக ஆத்திரமடைந்து அவர்கள் அதுக்கு பதில் சொன்னார்கள், அலைக்கும் அழைக்கும் என்று அவர்கள் அவர் பார்த்து உங்களுக்கும் அந்த நாசம், அல்லாத சாபம், அல்லாத கோபம் அழிவு ஏற்படுத்தும் என்ற இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கூட்டி சொன்னார். நவீன கேட்கிறாங்க, மகனங்க ஆயிஷா, ஆயிஷா கொஞ்சம் நிதானத்தை கடத்துறீங்க, அவங்க சொன்னதுக்காக வேண்டி நீங்க இவ்வளவு கோபப்பட்டு அப்படியெல்லாம் திட்ட தேவையில்லை என்று சொல்ல, அதுக்கு போல நபி அலைக்கு அலைக்கு மிருதங்கை கட்டியாக ஐஷா யாருடைய வீட்டு கடிதமாக நடந்து கொள்ளக்கூடாது.
யாரும் சொல்லல, நீங்க கேட்கலையே, அவங்க என்ன சொன்னாங்க?
உங்களுக்கு மௌத்து வரட்டும் என்று அவங்க பத்துவா செய்ய நான் சும்மா இருக்கேனோ என்று அந்த விஷயத்தை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்ட பொழுது நபி அவங்க கேட்கிறாங்க, அவலம் துஸ்மஹி மா குல்து ரதுத்து அலைக்கும், நான் அவர்களுக்கு என்ன பதில் கொடுத்தேன் என்று பார்க்கவில்லை.
அவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னாங்க, நாம அலைக்கும் என்று சொல்லிட்டேங்க.
அவங்க சொன்னதுக்கு நானும் பதில் சொல்லிட்டேன். நீங்க அதுக்கு கூடுதலான வார்த்தைகளை பாவிச்சு உனக்கு நாசம் அல்லாத கோபம் சாபம் இதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை.
நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன்.
நீங்க எனக்கு நாசம் அழிவோம் கேடு மௌத்துன்னு சொல்றீங்கன்னா அது உங்களுக்கும் தான் என்று சொன்னாங்க.
இதை
விட கூடுதலாக நீங்க அவர்களுக்கு பாவிக்க தேவையில்லை என்று சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, புகாரி ஷரீஃபுடைய இந்த ஹதீஸ் சொல்கிறார்கள், நான் சொன்னது அவர்களுக்கு பலிக்கும், அவர்கள் சொன்னது எனக்கு பலிக்காது. என்னையமானவர்களே, வார்த்தையை பாவிக்கிறதுல ஒரு நிதானத்தை எப்படி கடைபிடிக்கணும் என்பதற்கு இந்த ஹதீஸ் மிக அழகாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அல் முன்தகம் ஹதீஸ்ல இது சஹீஹ் புகாரில வந்திருக்குது. இக்ரா முஸ்லிம் என்ற பாடத்துல இந்த ஹதீஸ் நீங்க பார்க்கலாம். என்னையமானவர்களே, நாம இதெல்லாம் வாழ்க்கைக்கு கொண்டு வரணும். இந்த நாட்டில் பலருமைகளை ஏசினாங்க, அல்லாமே ஏசினாங்க, திட்டினாங்க. நான் அவர்களுக்கு ஒன்றுமே சொல்லல. என்ன சொன்னோம்? இந்த பாருங்க, நீங்க அல்லாமே ஏசுறீங்க, அப்படி இல்லை. அது இன்னொரு வகை, அவர்களுக்கு மார்க்கம் தெரியாது அல்லது தெரிஞ்சு கொண்டு அப்படி நடக்கிறார்கள். தெரியாததை தெரிய வைப்பதை விட கடமை தெரிஞ்சு கொண்டு அப்படி நடக்கும் பொழுது நான் அவர்களுக்கு சொல்லி அவர்கள் கேட்காத பட்சத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுடைய விஷயத்தில் முடிவெடுக்கும். இது வார்த்தைகள்ல உள்ள ஒரு விஷயம். சென்ற முறையும் நான் சொன்னத வேறு சில ஹதீஸ்களூடாக சஹாபாக்கள் வாழ்க்கையூடாக நான் இதை உங்களுக்கு தெளிவுபடுத்த முயற்சிக்கிறேன். மிக துரபதியமான சஹாபி முஹாஜிர் ஜபல் ரதியல்லாஹு அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தாலே மிக விரிவான தலைப்பு நேரம் காலம் தேவைப்படும். மிக சிறந்த வாலிப பருவத்தில் துடிப்பிடிப்பாக இருந்த அல்லாஹ் தீனுக்காக வேண்டி பல தியாகங்களை செய்த சஹாபி ரஸூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மிக நெருங்கியவர்கள், மார்க்க விஷயங்களை படித்துக் கொள்ள முடியவர்கள். ஹலால் வல் ஹராம் முஹாஜிர் ஜபல் முஃப்தி, இந்த உம்மத்துடைய ஹலால் ஹராமை தெரிந்தவர்கள் என்று நபி அவர்கள் பாராட்டியவர்கள். ஒவ்வொருவருக்கும் நபி அவர்கள் ஒவ்வொரு பாராட்டு கொடுத்திருக்கிறார். பத்துவா கேளு தேவையெல்லாம் மாதிரி ஜபல்கிட்ட கேட்டுக் கொள்ளுங்க என்று சொல்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சாமி. ஆனா என்ன செஞ்சாங்க, நபிசல்லாது செல்லும் அவங்களோட வந்து இஷா தொழுவாங்க, இஷா நவீன பின்னுக்கு தொழுவாங்க. தொழுவதற்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட மஹல்லாக்கு போயிட்டு அவங்க தொழுவ நடத்துவாங்க. இவங்க இங்க தொழுவாங்க, அதுக்கு பிறகு அங்க போயிட்டு தொழுக இமாம செய்வாங்க. இவர்கள் இங்க நபில பின்னுக்கு தொழ, அதுக்கு பிறகு அவசரமாக அங்க போக அங்க போயிட்டு தொழுவிக்க அந்த மக்கள் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கணும். அந்த மக்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் கூலி வேலை செய்வாங்க, விவசாயத்துல வேலை செய்வாங்க, வியாபாரத்தில் ஈடுபடுவாங்க, தூக்கி எழும்பணும் வேலைகள் இருக்குது. இதெல்லாம் தகச்ச தொழணும் சுப தொழணும். இவங்க நேரமாக போயிட்டு சுகம தொழுவிச்சுட்டு இவர்கள் இஷாவை தொழுதுட்டு அங்க போய் தொழுவிக்க போல இவங்க போதுறது சூரத்துல் பக்கரா. சூரத்துல் பாத்தியா வரக்கூடிய சூரத்துல் பக்கராவா ஒரு சாதாரண தொழுவையில் ஓதக்குல அது ஒரு நியாயமான நேரம் எடுக்கும். சூரத்துல் பக்கராவை ஓதி தொழுவிக்கக்கூடிய நேரத்துல ஒரு சஹாபி வந்தா தக்பீர் கட்டி தொழுதா, அவர் பார்த்தா இது கூட நேரம் எடுக்குது, நேரம் ஏதாவது அவர் சுருக்கமாக தொழுதுட்டு வீட்டுக்கு போயிட்டார். அவர் தனியை தொழுதுட்டு அப்ப நான் ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்றாங்க, பாத்தீங்களா இவர் வந்தாரு உங்களோட சேர்ந்து தொழில்ல, அவர் தனியார் தொழிலுக்கு போயிட்டாரு. மார்க்கர் சொன்னாங்க இன்னொரு முனாஃபிக்கும் அவர் ஒரு நயவெழுந்தவர். அந்த சஹாபிக்கு இந்த செய்தி எடுத்துருச்சு. அந்த சஹாபி ஓடினா அவர் நபீனத்தில் யார சொல்லா இவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு. நபியவங்க அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு மாதிரி ஒரு பக்கம் இந்த உம்மத்துக்கு ஹலால் ஹராமை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் என்று நபியவர்கள் அவர்களை பாராட்டுறாங்க, வழிகாட்டுறாங்க, மார்க்கத்தினர்கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே நேரம் அவர்களால் ஒரு விஷயத்துல முன்பின் ஆகக்கூடிய நேரத்தில் அவரை கூப்பிட்டு சொல்றாங்க, குழப்பத்தை ஏற்படுத்தியாமா உனக்கு என்ன தேவைக்கு இவரோட நேரம், நீ தொழுகையில சூரத்துல் பக்ரா ஓதி தொழுவிக்க, வர்ஷம் சப்பிஸ்வரத்துக்கனால ஓதி முடிச்சு கொள்ளுமே. மக்கள்ல பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, நோயாளிகள் இருக்கிறாங்க, கஷ்டமானவர்கள் இருக்கிறாங்க, தொழிலாளிகள் இருக்கிறாங்க, அவங்களோட வேலைகளுக்கு தொழிலுக்கு தூக்கத்துக்கு உறக்கத்துக்கு போகணுமே. அந்த மனிதர் என்ன சொன்னாங்க வந்து, எனக்கு யாரும் சொன்னா இவர் நீண்ட நேரம் தொழுவிக்கு போல, எனக்கு அடுத்த நாள் வேலைக்கு போகணும், நான் நீண்ட வேலைகள்ல ஈடுபடணும், அதனால எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நான் சொன்னார். அவரை பார்த்து நீங்க எப்படி பேசக்கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க. இவ்வாதத்துல ஒரு தன்னுடைய இஷ்டத்துக்காக வேண்டி ஒரு விஷயத்தை செய்யறதல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி செல்லம் எப்படி காட்டினார்கள் என்றதுக்காக வேண்டிதான் ஒரு விஷயம் செய்யப்படணும். இன்னொரு சம்பவம் சஹீஹ் புகாரியில பதிவாகிறது, சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈரானிலிருந்து வந்தாங்க, வயதடைஞ்சிட்டாங்க. மதீனாவில் பழக்கம் ஒன்று ரசூலுல்லாஹி செல்லம் மதீனா வாசிகளோட தூரத்திலிருந்து வர்றவர்களை சேர்த்து விடுவாங்க. அந்த காலம் ஹிஜாப் நிகாப் உடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் மதீனால அமல் நடத்தப்படுது ஆரம்பம். அப்ப அபூதர்தா இந்த சல்மான நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, அப்துல் ரஹ்மான் மதீனா மக்கால இருந்து வந்திருக்கிறார், இந்த சஹாபி சாது ரவி இவரை நீங்க வீட்டுக்கு கூட்டி போங்க, இந்த பிலால் இப்னு ஹபஷி பிலால் ஹபஷி வந்திருக்கிறார் இவரை இவரை கூட்டிட்டு போங்க. இப்படி சஹாபாக்களுக்கு மத்தியில அந்த குடும்ப உறவை போல நபி அவர்கள் அன்சாரிகள் முஹாஜிரங்களுக்கு மத்தியில பங்கிட்டு கொடுப்பாங்க. இவங்களோட வீட்டுல இவங்களவங்க இவங்களோட சல்மான் ஃபாரிஸ் அபூதர்தா வீட்டுக்கு போறாங்க. பார்த்த அபூதர்தாவுடைய மனைவி சரியான சோகம், அழுக்கான ஆட, மிக சோர்வடைந்து மூளையில ஒதுங்கி உட்கார்ந்திருக்கிறாங்க. என்னமா எப்படி இருக்கிறீங்க, இல்லவோட சகோதரன் அபூதர்தா நல்ல மனிதர், இரவெல்லாம் நின்று தொழுகுவார், பகலெல்லாம் நோன்பு குடிப்பார், இரவெல்லாம் நின்று தொழுவார். அப்படின்னா மனைவியை பற்றி அவருக்கு கவலையே இல்லை, மனைவியுடைய தேவை, குடும்ப வாழ்க்கை, குழந்தைகளுடைய பராமரிப்பு அதெல்லாம் அவருக்கு ஒரு கவலையும் கிடையாது. அவர் இந்த ரெண்டு மட்டும் தான், பகலெல்லாம் நோன்பு குடிக்கிறது, இரவெல்லாம் தொழுகிறது. நான் ஒரு கை பார்க்கிறேன் இந்த மனசுல சல்மான் ஃபாரிஸ் வந்தா ஹஜ்ஜத்துக்கு எழுப்பினா தூங்கு என்று சொல்லி தூங்க வச்சான். இன்னும் நேரம் இருக்குது, நான் சொல்ற நேரத்தில் எழுப்பணும். காலை ஆனதுக்கு பிறகு சாப்பிடுண்டு சாப்பாடை கொடுத்தாங்க. நான் நோ பிடிச்சிருக்கிறேன், இந்த மாதிரி நோ பிடிக்கலாது, சாப்பிடு நானும் சாப்பிடுறேன். அவரை நோக்க உட வச்சாங்க, அவரை தாஜத்தை நேரத்துக்கு தொலைவிச்சாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இன்னும் ஜிசதி காலைக்கு ஹாக்கன் உன உடம்புக்கு ஒரு ஹக்கு இருக்குது, இன்னைக்கு ஜௌசிக்கு அலைக்கு ஹாக்கன் உன மனைவிக்கு ஒரு ஹக்கு இருக்குது, இன்னும் சுபாய்க்கு அலைக்கு ஹாக்கன் உன்னை வரக்கூடிய சந்திக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஹக்கு இருக்குது, விருந்தாளிகள், நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தார்கள் பார்க்க கேட்க வருவாங்க இல்லையா, நீ எந்த நாள் நோம்பு தொழுகையில் இருந்தா அதை விட உனக்கு நிறைவேற்றணும். அதே நேரம் உன் ரப்புக்கு இந்த ரப்புக்கு அழைக்க ஹக்கன் உன் இறைவனுக்கும் ஒரு ஹக்கு இருக்கு, எல்லாத்தையும் நீ சமமாக பிரிச்சு கொடுத்துக்கோ. ரப்பன் ஆகிறாக்கு துனியா ஹசனா அப்படி ஆகிறது ஹசனா, துனியாவை அழகாக்கிட்டா ஆகிறது அழகாக்கிட்டா அல்லாட்ட கேட்கிறதாக இருந்தா துனியாவில் உள்ள இந்த மூணு விஷயத்தையும் உன் உடம்பு நல்லா வச்சுக்கணும், உள்ளப்பட்ட எல்லாத்தையும் சாப்பிட்டு நோயாளியாக இருக்கக்கூடாது, உனக்கு தேவையான உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும், நிதானமாக இருக்கும். அது எது எது தவறானவைகளோ அதுல ஈடுபடக்கூடாது. உன் உடம்ப பார்வைய உன் செயல ஆத்மீக செலவை ரெண்டும் கவனிச்சுக்கணும். ரெண்டாவது மனைவியில ஹக்கு இருக்குது. மனைவிக்கு சம்பாதிச்சு கொடுப்பது ஒன்று பொறுப்பு, மனைவியுடைய இச்சை நிறைவேற்றுவது ஒன்று பொறுப்பு, மனைவிக்கு ஒரு சாப்பாடு கவனத்தை கொடுக்கிறது ஒன்று பொறுப்பு. மனைவி நீ எந்த நாள் நோய் பிடிச்சு இரவையில் தொழுது கொண்டிருந்தா மனைவியுடைய கடமை உனக்கு எங்க நிறைவேற்ற முடியும்? கண்ணியமானவர்களே, இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே நபி அவங்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே நபி அவங்க சந்தோஷப்பட்டு சதக சல்மான், சதக சல்மான், சல்மான் உண்மையை சொன்னார், உண்மையை சொன்னார், உண்மையை சொன்னார் என்று ரசூலுல்லாஹி செல்லும் சரியாக சந்தோஷப்பட்டான். அதனால் நான் உன்னம் ஏந்த தலைப்புக்கு வரவில்லை. நான் விஷாமத்தால அடுத்த ஜும்மாக்கள் நான் அதை பத்தி பேசுறேன். நான் இப்ப பேசுறது சகாபாக்கள் வாழ்க்கையில் இருந்து சென்ற குத்மாலையும் பேசுறது சில சகாபாக்கள் வரலாறு. இது நபியுடைய மிக நெருங்கிய எந்த வீட்டில் நபியோட நான் சக்கராத்தில் இருக்கிறோம் என்று ஆசைப்பட்டு யாருடைய நெஞ்சில சாஞ்சி யாருடைய அந்த நெஞ்சில சாஞ்சி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய உமில் அவருடைய எச்சு வாயில இருக்க போல நபியுடைய ரூம் பிரிஞ்சிச்சோம். அந்த ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களை நபியோட நிதானத்தை படிச்சு கொடுத்தாங்க. நிதானத்தை ஒரு ஒரு மிருது தன்மையை எப்படி நீங்க நபியோட வாழ்க்கையில் அது இருந்துச்சு, அது உம்மத்துக்கு வரணும் என்பதை நபி அவர்கள் விளங்க வச்சாங்க. வேளாண் சகோதரர்களே, சென்ற பொறுப்பாளையும் பொதுவுடைய விஷயத்துல தாய்மையுடைய விஷயத்துல உமர் ரதி அல்லாஹு அவர்களும் அம்மாரின் யாசிரும் எப்படி மண்ணில் அம்மா பிறந்தாங்க, உமர் அதை எப்படி தவிர்த்து கொண்டாங்க, அபூதர் விப்பார் ரதி அல்லாஹு அவர்கள் எப்படி பத்துவம் கொடுத்தாங்க, அதுக்கு உஸ்மான் ரதி அல்லாஹு அவர்கள் எப்படி வழிகாட்டினாங்க, வேளாண் சகோதரர்களே அப்துல்லா அம்ரு பின் ஆஸ் குடும்பத்தை எப்படி ஒதுங்கி குர்ஆனிலே ஈடுபட்டாங்க, நபி அவர்கள் அவர்கள் எப்படி வழிகாட்டினார்கள் என்பதை நான் சொன்னது போல இந்த முறையும் சில சம்பவங்களை சொல்லியிருக்கிறேன். ஏன் இந்த ஜஹ்ரானிய சிந்தனைகள் உண்டாகுவதற்கு இப்படிப்பட்ட தனிப்போக்குதான் அதுக்கு காரணமாக அமைகிறது. அது ஜிஹாதுடைய விஷயத்தை தவறாக பேசுகிறது, காபிர்களுடைய விஷயத்தில் தவறான கருத்துக்களை கொடுக்கிறது, நாடு விட்டு போகணும் என்ற தவறான சிந்தனைகளை கொடுக்கிறது, காபிர்களுடைய விஷயத்தில் நீ மிக விரோதியாக வாழணும் என்றத கற்பிக்கிறது. குர்ஆன் ஹதீஸ உலமாக்களிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளாம தன்னுடைய சுய கருத்தில சாவாக்கள் அப்படிப்பட்ட பெரிய பாவத்தை செய்யல. இன்றைய உலகம் சில முஸ்லிம்களை பயன்படுத்தி இஸ்லாத்தை பயன்படுத்தி இஸ்லாமிய அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் நபியுடைய ஹதீஸையும் பயன்படுத்தி இன்னைக்கு உலகத்துக்கு தவறான கருத்தை இஸ்லாம கோபியா கொடுக்கிற மாதிரி அல்ல. அவர்கள் செஞ்சதெல்லாமே நல்ல விஷயங்கள் தான். நான் இமாதத்தில் தாஜத்தில் ஈடுபட்டது நல்ல விஷயம் தான். உங்களை நடுநிலையான உம்மத்தை ஆக்கியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுதே அந்த நடுநிலையான உம்மத்தை எப்படி இருக்கணும் என்பதை நிதானத்தை கடைபிடிக்கணும். அது கொள்கையில் இருந்தாலும் சரி, அகீதால இருந்தாலும் சரி, அது வணக்கத்தில் இருந்தாலும் சரி, இந்த விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நான் மிக வலியுறுத்தி வருகிறேன். கனியமானவர்களே, இதை நாம் எங்கள் குழந்தைகளுக்கு எங்கள் குடும்பத்துக்கு இதை நான் வலியுறுத்தி வர வேண்டும். நான் சென்ற போதின ஜும்மாவையும் இந்த ஒன்றின சும்மாவையும் மக்கள் பயப்படுத்துங்க, இதை வலியுறுத்தி சொல்லுவாங்க. அடுத்து நான் இன்று இந்த மசிதில் ஒரு அறிவித்தல் கொடுத்திருக்கிறார்கள், அது சம்பந்தமான சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் இந்த ஜும்மாவை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, இந்த நாட்டில் நாங்கள் 950 மேற்பட்ட முஸ்லிம் ஸ்கூல்களை பெற்றிருக்கிறோம். கொழும்புல எங்களுக்கு ஒரு 21 முஸ்லிம் ஸ்கூல் இருக்கு. ஜாயிரா முஸ்லிம் லேடிஸ் காலேஜ் போல மற்ற பல ஸ்கூல்களை தந்திருக்கிறார். ஒரு 25,000 குழந்தைகள் இன்றைக்கு இந்த ஸ்கூல்களில் படிக்கிறாங்க. சென்ட் தாமஸ் ராயல் இப்படி நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்கள் போக முஸ்லிம் ஸ்கூல்கள் என்று சொல்லக்கூடிய இப்படி 21 ஸ்கூல்கள் இருக்குது. அதுல இப்ப ராயல்ல படிக்கக்கூடிய ஏராளமான பிள்ளைகள் இருக்கு. அதை பத்தி நான் பேசிருக்கேன். நான் இங்க பேசுறது இந்த 25,000 பிள்ளைகள் இந்த 21 ஸ்கூல்ல போதும் படிக்கிறது. எப்படி ஜமியத் உலமா மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறதோ அதே போல ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது. இதனால வலியுறுத்தி சொல்லுவேன். மூணாவது இருக்கு, எனக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது எனக்கு 2 மௌலவி மார்கள் உலமாக்கள்
எனக்கு உஸ்தாதாக ஸ்கூல்ல கிங்ஸ் காலேஜ்ல அவங்க இஸ்லாம் பாடம் நடத்தி தந்தது ரெண்டு மாணவர்கள்.
ஜமீத்துல மாவுடைய செக்ரட்டரியாக இருந்த ரியாஸ் அஹமத் அவர்கள் அக்குறையில அவங்கள பாப்பா தான் இந்த நாட்டில் மதரசா உருவாக்கின பாஜியர் தினத்தில் சொல்லக்கூடியவர்கள் எனக்கு மாஸ்டராக இருந்திருக்கிறார்.
அவங்கள உலமாக்கள் 1936 இருந்து மௌலவிமார்களாக ஸ்கூலுக்கும் போயிருக்கிறார்.
மஸ்ஜிதுக்கு மட்டுமல்ல, எப்படி மஸ்ஜிதுக்கு வந்தாங்களோ ஸ்கூலுக்கும் போனார்கள்.
அதனால இது 1994 இருந்து மௌலவி அப்பாயின்மெண்ட் அப்படி அடிபட்டு போயிருச்சு.
எங்களுடைய பதீதின் முகமது செய்த ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முன்னைய அரசியல்வாதிகள் செய்த ஒரு மிக தூர்நோக்குதான், மௌலவிமார்கள் 8 ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் 8 வகுப்பு படிச்சாலும் அவர்களுக்கு மௌலவி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க.
அப்ப பிள்ளைகளுக்கு ஸ்கூல்லேயே மார்க்கத்தை வழங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருந்தது.
ஒழுக்கத்தை மார்க்கத்தை இஸ்லாம் புத்தகத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடியத அது சரியாக விளங்கக்கூடிய பாக்கியமும் கிடைச்சு. இப்ப தொடர்ந்து 25-26 வருஷமாக அப்படியே அடிபட்டு போயிடுச்சு.
இப்ப எங்களை பாப்புலேஷன் கூடுறது போல சிறையில் உள்ள எண்ணிக்கை கூட்டிக்கொண்டு போகிறது.
நாங்க 90% முஸ்லிம்கள் இருக்கிறோம் என்று சொன்னா அதே நேரத்தில் எங்களுடைய சிறையுடைய எண்ணிக்கை 23
அதுல கொழும்பு வாலிபர்கள் பல விதமான விஷயத்துல டிரக்ஸ்ல அதுல ஈடுபட்டுக் கொண்டு போறாங்க.
இது சம்பந்தமாக கொஞ்சம் விவரத்தை நிஷாமாகத்தாரா, நான் ஜும்மாவுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் பேசுறேன், எல்லாரும் அதை இருந்து கேளுங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். 2014 நான் சில ஆய்வுகள் கொழும்புல நான் செஞ்ச நேரத்தில் ஒரு ரிசர்ச் பண்ணுவேன். அந்த ரிசர்ச்ல எங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன தெரியுமா, அது 500 குழந்தைகள் கடையாக்கம் சாப்பிட இயலாம ஸ்கூலுக்கு வந்து மயங்கி விழுறாங்க. அது 2014 இருந்து ஜிமித்தல்மா இந்த விஷயத்தை ஆய்ந்து கொண்டு போகக்கூடிய நேரத்தில் மீலாத் ஸ்கூல் ஒன்று தெரிய வந்தது.
சில தெய்வநிலையில் உள்ளவர்களுக்கு கூட மீலாத் ஸ்கூல் தெரியாது.
அது தெய்வில பெரிய பள்ளி அந்த மையவாடிக்கு பக்கத்தில் இருக்கு.
பிள்ளைகள் 50 வந்துட்டாங்க,
அரசாங்கம் ஸ்கூலை மூட சொல்லிட்டாங்க. அப்ப நான் உடனடியாக முன்வந்து அதுல 2015 நடத்தின ஒரு கான்பரன்ஸ்ல, எஜுகேஷன் ஃபார் ஆல் என்ற கான்பரன்ஸ்ல, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தனவந்தர், அல்லாஹ் அவருக்கு மேலான கிருபை செய்யட்டும், அவருக்கு அல்லாஹ் தாலா வாழ்க்கையை வரக்கத்தாக்கி வைக்கட்டும், அவருடைய தொழில் நல்லா வரக்க செய்யட்டும், அவர் 5 கோடி செலவழிக்க முன்வந்தார். இப்ப அவர் செலவழிச்சு கொண்டிருக்கிறார்.
வெறுக்கிற 1,60,00,000
16 மில்லியன் மட்டும்தான் பணம் தேவை. அந்த பணத்தை எப்படி மெம்பர்ல மஸ்ஜிதுக்கு சொல்றது நன்மையோ, அதே போல இந்த சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்க ஸ்கூலுக்கு செலவழிக்கிறதும் இந்த நேரத்தில் ஆகப்பெரிய நன்மையாக இருக்கும்.
அவர் எங்களுக்கு இந்த சமூகத்துக்கிட்ட, அவரோட தனிநபர் 5 கோடி தாரா,
சமூகத்துக்கிட்ட எதிர்பார்க்கிறது இந்த 16 மில்லியன் மட்டும்தான். நான் தான் சொல்லுவேன் இந்த பள்ளியை கொழுதுவே, எனக்கு 2004 அந்த சுனாமியிலிருந்து 2006 அந்த மூதூரில் இருந்து ஞாபகம் இருக்கிறது. இந்த ஜாமியல் அக்பர்ல வந்து ஒன்று சொன்னா அது முடிவாக இருக்கும். அதனால இந்த பெட்டாவுக்கு இந்த 16 மில்லியனை பொறுப்பெடுப்பது என்பது அது சிரமமான காரியம் அல்ல. இன்று வந்தவர்களும் தாராளமாக கொடுங்க, இது வரலாறு படைக்கணும், இலங்கைக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். இன்று ரகசியமாக கொடுக்கக்கூடியவர்களும் உங்களோட பேரை பதிவு செய்யுங்க. கிறிஸ்துவர்கள்ட்ட வந்து இன்றைய தினம் ஒரு முன்மாதிரியாக உங்களோட கையில வந்திருக்கக்கூடியதை தாராளமாக சகாபாக்கள் எப்படி தர்மம் செஞ்சுட்டு போனார்களோ அது மாதிரி இதை செஞ்சு இன்றைய நாளை ஒரு சந்தோஷமான நாளாக மாற்றி அது அந்த ஸ்கூல்ல மாஷா அல்லாஹ் இந்த 6 வருஷம் நாங்கள் எடுத்த முயற்சியில 50% அதனுடைய மார்க்ஸ் ஒரு பிள்ளையும் பாஸ் எடுக்கல. இன்னைக்கு 9A எடுத்த பிள்ளை இன்னைக்கு வெளியாக இருக்கு. அல்லாஹ் பெரிய கிருபா பத்தி நான் உங்களுக்கு விவரத்தை சும்மா சொல்கிறேன். கண்ணியமான மக்களே, அதனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த மேலான காரியத்தில் ஈடுபடுமாறும் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அதுக்கு தௌஃபீக் செய்வானாக. யாரு இந்த நாட்டை ஒரு முன்மாதிரியான சிறுபான்மை நாடாக ஆக்கி தருவாயாக. முஸ்லிம்கள் ஒன்று பற்றி வாழ்த்துறது செய்வாயாக. எங்களோட உண்மைகளை அது ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் விட்டுக் கொடுக்காமல் பாதுகாக்கிறதுக்கு நீ வழியமைச்சு தருவாயாக. எங்களோட பணத்தால இந்த நல்ல காரியங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு நசீபாக்குவாயாக. எங்களோட வாலிபர்கள், படித்தவர்கள், உலமாக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டுக்கு முன்மாதிரியான யாரு இந்த நாட்டுக்கு இந்த காலத்தில் தேவையான இஸ்லாமிய அடிப்படைகளை முன்வைக்க
மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.